கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 8 அத்தியாயம். போகாதே, நில். வல்லவரையரை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் இடையிடையே அவனுக்கு எழுந்தது. ஆனால் அவனால் அதிக நேரம் உட்கார்ந்து பேச முடியவில்லை. களைப்பும் உறக்கமும் கண்களை சுழற்றின. அவன் எவ்வளவு முயன்றும் தூக்கத்தை தடுக்க இயலவில்லை.
சுமதி மட்டும் இப்போது மாளிகையிலிருந்து வந்துவிட்டால் நீ கூறுவதை கேட்டு பெரிதும் ரசிப்பாள்
என்றாள் மாணிக்கம். சுமதி என்ற வார்த்தை மட்டும்தான் அவன் செவிகளில் எங்கோ கிணற்றுக்குள்ளிருந்து கேட்பது போல் விழுந்தது. அவன் கண்ணயர்ந்து விட்டான். கும்பகர்ணனை தோற்றுவிடுவான் போல அப்படி தூங்கினான். பகல் கழிந்து இரவு வந்தது. அவனுடைய குரட்டை ஒளியையும் ஆழ்ந்த உறக்கத்தையும் கண்ட மாணிக்கம் அவனை எழுப்ப விரும்பவில்லை. கார்மேகன் இரவு உணவுக்காக வந்தான். சங்கர தேவனை குறித்து மாணிக்கத்திடம் பலவாறாக வினவினான். மாணிக்கம் பேசவில்லை. மறுநாள் கதிரவனின் முதல் கதிர் வந்து பூமியை தொட்டவுடன் குதூகலமாக எங்கும் பறவை இனங்கள் இனிய கீதம் இசைக்கும் ஒளி எழுந்தவுடன் நந்திபுரத்து சிவன் கோயிலிலும் விண்ணகரத்திலும் மணியோசை கேட்டவுடன் சங்கரதேவன் திடுக்குற்று எழுந்தான். ஒரு கணம் தான் எங்கிருக்கின்றோம் என்று அவனுக்கு புரியவில்லை. உடல் நோவு நீங்கி புது தெம்பு வந்த உணர்ச்சி உடல் எங்கும் பரவியிருந்தது. மாணிக்கத்தின் கனிவான சொல்லும் கருணை ததும்பும் பணிவடையும் அந்த வீட்டின் இனிய சூழலும் அடுத்திருந்த நந்தவனத்தில் நின்று பொங்கி வரும் புது மலரின் மனமும் அவனுக்கு இன்னும் இன்னும் புத்துணர்ச்சியை ஊட்டின. நீராடி உணவு உண்டு அவன் வெளியே புறப்பட ஆயத்தமானான்.
இன்னும் 2 நாள் தங்கிவிட்டு போ தம்பி. சுமதியை பார்க்காமல் போகக்கூடாது. உன்னை அவளுக்கு காட்டாமல் இருந்துவிட்டால் என்னோட அவள் சண்டை பிடிப்பாள்
என்றாள் மாணிக்கம். சங்கர தேவனுக்கு சுமதியை மாணிக்கம் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னரே அவனை அறிமுகப்படுத்திக் கொள்ளும்படி நேர்ந்துவிட்டது. பீடு நடை போட்டவண்ணம் இளைய பிராட்டியார் மாளிகையை நோக்கி நடந்து அவன் போகும்போது பகலுக்குள் பழையாறை நின்று புறப்பட்டு தஞ்சை போய்விட வேண்டும். அதற்குள் வந்தியத்தேவனை சந்தித்து விட வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொண்டார். வந்தியத்தேவன் தங்கியிருந்த மாளிகையில் விசாரித்ததில் அவர் அங்கு இல்லை என்பதை அறிந்தார். இளைய பிராட்டியார் மாளிகையில் விசாரித்ததில் இளைய பிராட்டியாரும் வல்லவரையரும் நந்தவனத்திற்குள்ளே சென்றிருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொண்டார். வல்லவரையரை நந்தவனத்தில் சந்தித்து விடலாம் என்று நந்தவன வாயிலை அணுகியவனை, யாரையா நீங்கள்? நந்தவனத்திற்குள் இப்பொழுது போகக்கூடாது என்று அதட்டலான குரல் கேட்டது. ஆடம்பரமற்ற எளிய உடை அணிந்தவளாயினும் குறுகுறுப்பான பார்வையும் இளமை பொங்கி வழியும் உடலும் கூடிய அந்த இளமங்கை மேலே செல்லாமல் அவனை தடுக்கும் பாவனையில் நின்று கொண்டிருந்தாள். பூர்ண சந்திரனின் வண்ணத்தை எல்லாம் சேர்த்து உருவாக்கிய நிறமுடையவள் என்றோ, கயல் 2 துள்ளி நிற்கும் விழியாள் என்றோ, கொவ்வை கனியனும் இதழுடையாள் என்றோ வருணிக்க இயலாது. எனினும் அவள் சங்கரதேவன் கண்களுக்கு அழகாகத்தான் விளங்கினாள். சங்கரதேவனை இதற்கு முன்னர் இப்படி யாராவது தடுத்திருந்தால் குமரி எழுந்து தடையை மீறி சென்று விட்டிருப்பான். வேளக்கார படையினருக்கு அளிக்கப்பட்டிருந்த பல சலுகைகளில் அவர்கள் நடவடிக்கையை தடுக்கும் எவரையும் தண்டிக்கும் உரிமையும் அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சங்கரதேவனுக்கு சிறிதும் கோபம் வரவில்லை. அதற்கு மாறாக அவன் புன் சிரிப்பு தவழ அவளை நெருங்கினான். சுமதி துணிவு மிக்கவள்தான். என்றாலும் ஓர் ஆடவன் இப்படி நெருங்கி வருவது அவளுக்கு அச்சத்தையும் நாணத்தையும் அளித்தது. அவள் ஓரடி பின்னகர்ந்தாள். அவளை இன்னார் என்று சங்கரதேவன் தெரிந்து கொண்டு விட்டான். மாணிக்கத்தின் சாயல் அவளிடம் உரித்து வைத்திருந்தது. அதனோடு மாணிக்கம்மாள் வர்ணித்தபடி ஒரு சிறு மறு அவளது கன்னத்தில் இருப்பது அவளது அழகை அதிகப்படுத்திக் கொண்டிருந்தது. இந்த நந்தவனத்துக்கு காவலாளியாக உன்னை எப்பொழுது நியமித்தார்கள் சுமதி? இளைய பிராட்டியின் மாளிகையில் அன்றோ இருந்தாய் என்று உதட்டில் குறும்புத்தனம் தவழ கேட்டான் சங்கரதேவன். சுமதி திடுக்கிட்டாள். அவள் அவனை இதற்கு முன்பு எப்போதும் பார்த்ததே இல்லை. அவள் உடல் படபடுத்தது. சுமதி என்று அவன் உச்சரித்தது அவள் செவி வழியாக உடலெங்கும் பரவி படபடுத்த உடலுக்கு தனி குளிர்ச்சியை அளித்தது. குளிர்ச்சியும் படபடப்பும் சேர உடலெங்கும் புல்லரித்தது. எனினும் தன்னுடைய அதிகார சொற்களை கைவிட விரும்பாமல், நீங்கள் யார் என்பதற்கு மறுமொழி கூறாமல் ஏதேதோ பேசுகின்றீர்களே, என் பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும் என்றாள். சங்கரன் கடகடவென்று நகைத்தான். நான் மந்திர தந்திரம் தெரிந்தவன். உன் பெயர் எனக்கு தெரியும். உன் தாயார் பெயரும் தெரியும். உன் தாயார் பெயர் மாணிக்கம். உன் தந்தை பெயர் கார்மேகம். அது மட்டுமில்லை, உன் தந்தையின் நடவடிக்கை இப்போது ஒரு மாதிரியாக இருக்கிறது இல்லையா என்று சற்று அழுத்தமான குரலில் கேட்டான். சுமதி திகைத்தாள். அவளிடமிருந்து அதிகாரம் பறந்தோடியது. அவள் தோற்றமும் பேச்சிலே கலந்திருக்கும் குழைவும் அவளை அந்த இடத்திலே நின்று அவளை பார்க்காமல் ஒளிந்து கொள்ள தோண்டின. கருங்கள் முகத்தை மூடிக்கொள்ள முயன்றன. அவள் ஒருமுறை தலை முதல் பாதம் வரை அவன் அறியாமல் நோக்கினாள். அவளுடைய கரிய நிறம் செம்மையாக முயன்றது. இவ்வளவும் சொன்னேனே, நான் யார் என்று நீ கேட்கவில்லையே?
நான் தான் சங்கரதேவன். மணிமங்கல போர்க்களத்தில் 100 கணக்கான விரோதிகளின் தலைகளை கொய்த வேளக்கார படை வீரன் என்றான். மேலக்கார படை என்ற சொல்லை கேட்டவுடன் சுமதி நடுங்கினாள். பயப்படாதே சுமதி, நான் அந்த படை வீரர்களுக்குள்ள உரிமையை பயன்படுத்த இங்கு வரவில்லை. வள்ளுவரையரை சந்திக்க வந்தேன், இங்கு பூந்தோட்டத்தில் இருப்பதாக கூறினார்கள் என்றான் சங்கரன். சுமதி பெருமூச்சு விட்டாள். அப்பாடா, இவர் பொல்லாதவர், இவருடைய பேச்சு இனிக்கிறது, பார்வைதான் நம்மை வேதனைப்படுத்துகிறது என்று எண்ணியவளாய். வள்ளுவரையர் இப்போது யாரையும் சந்திக்க மாட்டார், இளைய பிராட்டியரோடு அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார் என்று மெல்ல நகைத்துவாறு கூறினாள். வெண்பற்கள் அந்த கரிய முகத்துக்கு எடுப்பாயிருந்தன. இளைய பிராட்டியாரோடு பேசுகின்றாரா? அப்படி என்னத்தான் இவ்வளவு நாழிகையாக பேசுவார் என்றான் சங்கரன்.
என்ன பேசுவாரா, நான் எப்படி அறிவேன்
என்று எண்ணியவளாய். நானும் மேலிட, நான் மந்திர தந்திரம் அறிந்தவள் அல்ல என்றாள். சங்கர தேவனும் சுமதியும் சேர்ந்து நகைத்தனர். அதற்கு மேல் சங்கர தேவனை தடுத்து நிறுத்தியிருக்க அவள் விரும்பவில்லை. வள்ளவரையர் இருக்கும் இடம் நோக்கி அவனை அழைத்து சென்றாள் சுமதி. போகும் போது சங்கர தேவன் முதல் நாள் அவளுடைய வீட்டில் தங்கியிருந்ததை பற்றியும் இன்றே வந்தியத்தேவனை சந்தித்துவிட்டு தஞ்சைக்கு அவசரமாக போக இருப்பதை பற்றியும் கூறினான்.
இன்றே போக வேண்டுமா என்று சுமதி கேட்டாள்.
எதற்காக அவள் கேட்டாள், ஏன் கேட்டாள், அவன் போனால் என்ன, திடீர் என்ன அவளுக்கு அவன் மீது என்ன அக்கறை வந்துவிட்டது, அதற்கு நாம அவடி அளிக்க முடியும்? பெண்கள் இதயத்தில் இயற்கையாக தோன்றும் அந்த உணர்ச்சி வித்து எப்போது விதைக்கப்படுகிறது என்றோ, அது வளர்ந்து செடியாகி பூத்து பழுத்து குலுங்க யார் வழி செய்கின்றார்கள் என்றோ எப்படி கூற முடியும்? பழையாறையின் வானத்திலே ரதியும் மன்மதனும் சஞ்சரித்து அங்கு காணும் காதலர்கள் மேல் மலரம்புகளை வீசுகின்றனர் என்பது எவருக்கும் தெரியாது. வந்தியத்தேவனும் இளைய பிராட்டியும் எதிர்பார்த்தபடி நந்தவனத்தில் இல்லை. நந்தவனத்தை ஒட்டி ஓடிக்கொண்டிருந்த ஆற்றில் சிருங்கார படகு ஒன்று சென்று கொண்டிருந்தது. இதிலே இருவுருவங்கள் அமர்ந்திருந்தனர். அவர்கள் வந்தியத்தேவனும் இளைய பிராட்டியுமாகத்தான் இருக்க வேண்டும். அவர்களுடைய மனக்கோட்டையில் இப்போது எந்தவித வெளி உலக நடவடிக்கைகளும் புகவில்லை. அவர்கள் கற்பனைகளில் சஞ்சரித்தனர், அற்புத திட்டங்களிலே மிதந்தனர், காதல் கோபுரத்திற்கு சிகரம் வைக்கும் பாணியிலே.
நீங்கள் தேடி வந்த வள்ளுவரையரை சந்திக்க முடியாது என்று கூறினேனே, அதோ அவரும் இளைய பிராட்டியும் ஓடத்தில் ஏறி செல்கின்றனர்
என்றாள் சுமதி. வள்ளுவரையரிடம் இளைய பிராட்டிக்கு ஏற்பட்டிருக்கும் காதலை சங்கர தேவன் கேள்விப்பட்டிருக்கின்றான். பல வருடங்கள் பிரிந்திருந்தாலும் இளைய பிராட்டியாரோ வள்ளுவரையரோ ஒருவரை ஒருவர் மறக்கவில்லை என்றறிந்த சங்கர தேவன், காதல் என்றால் இதுதான் காதல், பல வருடங்கள் கழித்து இருவரும் மீண்டும் சந்திப்போமா எனும் உறுதியின்றி பிரிந்திருந்தும் மீண்டும் சந்தித்துள்ள போதிலும் அவர்கள் அன்பு வளர்ந்துதான் இருக்கிறது என்றான். அதில் என்ன ஆச்சரியம், காதல் என்பது கணத்தில் தோன்றக்கூடியது என்றாலும் கணத்திலே மறியக்கூடியதென்றோ, பாறையிலே செதுக்கப்படும் எழுதாது என்றாள் சுமதி. மிக சாதுரியமாக பேசுகின்றாயே, எல்லா காதலர்களுக்கும் அப்படித்தானா என்றான் சங்கரன்.
அப்படி இருந்தால்தான் உண்மை காதல்
என்றாள் சுமதி. உன் வாழ்க்கையில் அப்படி ஏதாவது நேர்ந்திருக்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்டான் சங்கரன். சுமதியின் இதயம் ஒரு குலுங்கு குலுங்கியது. தேன்வண்டிகள் ஆயிரம் ரீங்காரம் செய்கின்றனவா, முல்லை மில்லரும்புகள் கூடை கூடையாக அவள் மேல் பொழிகின்றனவா, அவள் இதுவரை அறியாத நாணம் வந்து சூழ்ந்து கொண்டது, எனினும் முன்பின் சந்தித்தறிய ஆடவன் ஒருவன் மிக துணிவோடு இப்படி கேட்டது அவளுக்கு பிடிக்கவில்லை. நாணத்தை கோபம் வென்றது. வேறு எவராவது அவளிடம் இவ்விதம் கேட்டிருந்தால் இவள் கரங்கள் எதிராளியின் கன்னத்தை பதம் பார்த்திருக்கும். அவளால் அங்கே நிற்க முடியவில்லை. அவனை கோப விழிகளால் ஏறெடுத்து நோக்கினாள். அதிலே கோபம் துணித்தது, ஆத்திரம் பொங்கியது. அங்கிருந்து விரைந்து ஓடிவிட்டாள். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.